ಪತತಿ ಪ್ರೇಷಿತಂ ಮನಃ ಕೇನ ಪ್ರಾಣಪ್ರದ ವಪ್ರೈತಿ ಯುಕ್ತಃ ಕೇನೇಷಿತಾಂ ವಾಚಮಿಮಾಂ ವದಂತಿ ಚಕ್ಷು ಶ್ರೋತ್ರಂ ಕಬುದೇವೋ ಯುನಕ್ತಿ. ಅಂತ ಪುಸ್ತಕದಲ್ಲಿಯೇ ಇರುತ್ತೆ ವಾಕ್ಯ ಭಾಷೆ. ಸಮಾಪ್ತಂ ಕರ್ಮ ಆತ್ಮಭೂತ ಪ್ರಾಣಾದಿ ವಿಷಯಂ ವಿಜ್ಞಾನಂ. ಇದುವರೆಕ್ಕೂ ಕೀಳು ಸಂಬಂಧಾನ ಬ್ರಾಹ್ಮಣದಲ್ಲಿ ಕರ್ಮ ಮುಳುಕ ಎನ್ನಾನ ಸುಳಿಯಾಡು. கர்மாவுக்கு ஆத்மபூதம், ஆத்மபூதம்னா ஆசிரயபூதம், கர்மாவுக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியதான பிராண விஷயம் விஜயானம், பிராணனை பத்தினதான உபாசனங்கள் அவைகள்லாம் சொல்லியாச்சு. சொன்ன கர்மச்ச அநேக பிரகாரம், கர்மாவுக்கு ஆசிரியமான பிராண விஷயமான உபாசனங்களையும் சொல்லியாச்சு, கர்மாவையும் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு யயோகோ விகல்ப சமுச்சய அனுஷ்டானாத் எவைகளை தனித்தனியாக உபாசனமோ அல்லது கர்மாவை சேர்ந்து உபாசனமோ, உபாசனம் பண்றது தனியா உபாசனம் பண்றது, ஏதோ ஒரு மந்திரத்தையோ ஒரு அர்த்தத்தையோ தெரிந்து கொண்டு ஆச்சாரியன் எடுத்தல் ஒரு மூலையில உட்கார்ந்து அதையே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறது செப்பரேட் உபாசனம். பூஜை ஜபம் ஹோமம் தர்ப்பணம் இவைகள்லாம் சேர்ந்து பண்றது கர்ம சம்பந்தியான உபாசனம். ஆகையால் யயோஹோ விகல்ப சமுச்சய அனுஷ்டானா, விகல்பம்னா இது மட்டுமோ அது மட்டுமோ இல்ல சமுச்சயம் இரண்டும் சேர்த்தோ அனுஷ்டானம் பண்றதுனால தட்சிண உத்தராபியாம் ஸ்ருதிபியாம், கேவலமான கர்மாக்கள் பண்றவா தட்சிணாயன மார்க்கத்துல சொர்க்கலோகத்துக்கு போறார். யாருக்கு உபாசனத்தோட சேர்ந்து கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்காளோ அவ உத்தராயண மார்க்கமாக பிரம்மலோகத்துக்கு போறார். உத்த தட்சிண உத்தராபியாம் ஸ்ருதிபியாம் ஆவருத்தி அனாவருத்தி பவதா, யாரு தட்சிணாயன மார்க்கத்துல சொர்க்கலோகத்துக்கு போறாளோ அவ திரும்பி வரா, யாரு உத்தராயண மார்க்கத்துல பிரம்மலோகத்துக்கு போறாளாவா திரும்பி வரதில்லை. பவதா அதவோர் துவாம், இதற்கு மேல பல நிரபேட்ச ஞான கர்ம சமுச்சய அனுஷ்டானால், பலத்தை எதிர்பாராமல் உபாசனம் கர்மா இவைகளை சேர்ந்து யார் அனுஷ்டானம் பண்றாலும், உபாசனம் பண்ணிட்டே இருப்போம், பிராண உபாசனம் அம்பாளுடைய உபாசனம் விஷ்ணு உபாசனம் பண்ணிட்டே இருப்போம், ஆனா எதற்காக பண்றேன்னர் மமோ பார்த்த சமஸ்தய துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், அவ்வளவுதான், எனக்கு அது வேணும் இது வேணும் அவைகள்லாம் ஒன்னும் எதிர்பார்க்காமல் பகவத் அனுகிரகத்துக்காக யார் பண்றானோ, பல நிரபேட்ச ஞான கர்ம சமுச்சய அனுஷ்டானார், பலத்தை எதிர்பாராமல் எதையும் எதிர்பாராமல் ஞான கர்மாக்களை சமுச்சயமாக யார் பண்றாளோ அவளுக்கு கிருத சம்ஸ்கார ஆத்ம சம்ஸ்காரஸ்ய, அவனுடைய மனசானது சுத்தமா இருக்கு. யார் கர்மாக்களையும் உபாசனக்களையும் பலத்தை எதிர்பாராமல் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுகிறானோ அவனுக்கு கிருத்த ஆத்ம சம்ஸ்காரஸ்ய, ஆத்ம சம்ஸ்காரம் சித்தசுத்தி, சித்தசுத்தி ஏற்பட்டவனுக்கு ஆத்ம உச்சின்ன ஆத்ம ஜான பிரதிபந்தகஸ்ய, ஆத்ம ஜானம் அறிவதற்கு என்னென்ன பிரதிபந்தங்கள் இவன் மனசுல இந்த ஜென்மாவில இருந்ததோ அவைகள்லாம் நீக்கப்பட்டவனுக்கு, ஆகையால் மனசுல இருக்கிற பாபங்கள் போறதுக்கு வழி என்ன, நித்திய கர்மா நைத்திய கர்மா உபாசனம் இவைகளை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுவது, இப்படி பண்ணினோமையானால் மனசுல இருக்கிற எல்லா பிரதிபந்தகமும் நீக்கப்பட்டு இவ்வுலகத்தில் சாரமான பதார்த்தம் ஒண்ணும் இல்ல, பகவானுடைய திருவடியே சாரம் அப்படின்னு ஒரு ஞானம் வருது. தோஷ விஷய ஞான துவைத விஷய தோஷ தரிசினா நிர்ஞாத அசேஷ பாக்கிய விஷயத்வாது, அசேஷ பாக்கிய விஷயம் இந்த வெளியில இருக்கக்கூடியதான எல்லா விஷயங்களையும் பிரயோஜனம் இல்லை தெரிந்து கொண்டவனுக்கு சம்சார பீஜம் அஜானம் புச்சிச்சிதா, சம்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான எந்த ஒரு அஜ்ஞானம் இருக்கோ அந்த அஜ்ஞானத்தை வேரோட புடுங்கி எடுக்கணும், உச்சிச்சிதா அப்படின்னு உச்சின்னம் பண்றதுன்னு புடுங்கி எடுக்கிறது, வேரோட புடுங்கி எடுக்கணுங்கிறவனுக்கு பிரத்யேகாத்ம விஷய ஜிக்யாசோ, இந்த பிரத்யேகாத்ம விஷயம் தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் இன்னது என்று அறிந்து கொள்ள ஆசை இருக்கிறவனுக்கு கேனேஷிதமிதி ஆத்மஸ்வரூப தத்துவ விஜானாய, இந்த கேனேஷிதம் ஆரம்பிச்சு ஆத்மஸ்வரூபனுடைய தத்துவம் இது, இதுதான் ஆத்மஸ்வரூபம் என்று காட்டுவதற்காக அயம் அத்தியாய ஆரம்பியதே, இந்த ஒன்பதாவது அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது. கேனேஷிதம் பதது பிரேடிதம்னு தலவகார சாகையில பிராமணத்துல ஒன்பதாவது அத்தியாயத்துல இந்த மேல இருக்கக்கூடியதான கேனேஷிதம் எனக்கூடியதான ஸ்வரூபமானது ஆரம்பிக்கப்படுகிறது. தேனைச்ச மிருத்யுபதம் அஜ்ஞானம் புச்சேத்தவ்யம், அதனாலதான் இந்த கேனேஷிதம் என்கிறதுனால்தான் மிருத்யுபதம் அஜ்ஞானம், மிருத்யுவுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை உச்சேத்தவ்யம் அடியோட நாசம் பண்ணணும். தத்தந்திரோஹி ஸ்வதா சம்சாரா யதா, ஏன் அந்த அஜ்ஞானம் இருந்தால் அல்லவா சம்சாரம் வரும், இந்த அஜ்ஞானத்தை நீக்கிட்டோமே ஆனால் சம்சாரமானது இருக்காது. ஆகையால் கேனேஷதம் என்கிறதுனால சம்சாரத்துக்கு மூல காரணமா இருக்கக்கூடியதான அஞ்ஞானத்தை போக்கடிக்கணும். அஞ்ஞானத்தை போக்கடிக்கணுமே என்றால் அந்த துவைத்தத்துல ஆசையானது போகணும். துவைத்தத்துல ஆசை போகணுமே ஆனால் சித்தசுத்தி வரணும். சித்தசுத்தி வரணுமே ஆனால் பல நிரபேட்சமாக கர்மாக்களையும் உபாசனத்தையும் பண்ணி கொண்டிருக்கணும். பல நிரபேட்சமாக உபாசனம் கர்மாக்களை பண்ணணுமே ஆனால் அவையெல்லாம் கீழே சொல்லப்பட்டிருக்கு 9 அத்தியாயங்கள். ஆகையால் கீழே சொன்னதான 9 அத்தியாயங்கள் கர்மா ஞானம் உபாசனம் இவைகள்லாம் யாரு ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணுகிறானோ அவனுக்கு சித்தசுத்தி ஏற்பட்டு துவைதத்துல வைராக்கியம் ஏற்பட்டு அதற்கு பிறகு சம்சார காரணமா இருக்கக்கூடியதான அஞ்ஞானத்தை நாசம் பண்ணணும் எனக்கூடியதான ஆசை ஏற்படுறது. அவனுக்கு கேனேஷம் எனக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது. இதை வாசித்து இதை புரிந்து கொண்டு இதை மனனம் பண்ணும் அவனுக்கு மிருத்யுபதமான அஞ்ஞானமானது வேறோட நீக்கப்படுகிறது. அப்பொழுது அவனுக்கு சம்சாரம் இல்லாமல் போறது அப்படின்னு வாக்கிய பாஷ்யம் ஆரம்பிச்சிருக்கார். இந்த வாக்கிய பாஷ்யமானது வேதாந்த சூத்திரங்கள்ல சூத்திரக்காரர் என்னென்ன சொன்னாரோ அந்த நியாயங்களை இப்படி சொல்லி அது விதமாக வியாக்கியானம் பண்ணணும். இதற்கு முன்னால பதம் பதமாக வியாக்கியானம் பண்ணினார். இந்த வாக்கிய பாஷ்யத்துல வேதாந்த சூத்திரங்கள்ல சூத்திர பாஷ்யத்துல என்ன சொல்லியிருக்காரோ சூத்திரக்காரர் அந்த நியாயங்களை உபயோகித்து அதுக்கு அர்த்தம் பண்ணணும். அப்படி அந்த நியாயங்களை சூச்சனை பண்ணணும். இப்ப சொன்னதான நியாயங்கள்லாம் இப்ப முதல் சண்டத்துல வந்தது இப்பதான என்னென்ன அதிகரணங்கள்ல இவையெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு தரம் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். சகார எந்திர விதை பட்டயம் தத்வதோ வித்யாதிபது அப்படின்னு அந்த ஒவ்வொன்றும் ததிகமாய் திருபூர்வாகையோ அஸ்லேஷ விநாசோ தத்வதேசா அப்படிங்கிற என்னென்ன சூத்திரத்துல சொல்லியிருக்காரு அது படிப்படி நமக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வராமல் அந்த சூத்திர பதங்களையே வச்சுட்டு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அது வாக்கிய பாஷ்யம் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இதனுடைய மேல் பாகத்தை வெள்ளிக்கிழமைக்கு பார்ப்போம். பதவி பிரேஷிதம் மனஹா என்கிறது 9வது அத்தியாயம். தலவகார சாக்கைக்கு சேர்ந்ததான சாமவேத பாடத்துல சாமவேதம்ங்கிறது அநேக சாக்கைகள் இருக்கு. சஹஸ்ரவர்த்மா சாமவேத சாமவேதத்துல 1000 விபாகங்கள் இருக்கும். அதுல இப்ப ஜெய்மினி சாமா கௌதம சாமா இந்த 2 சாமா தான் லோகத்துல படிக்கிற. நீங்க சாமவேதம் படிச்சிருக்கான்னு சொன்னா ஜெய்மினி சாமாவோ அல்லது கௌதம சாமாவோ 2 சாக்கையில ஏதாவது ஒண்ணு படிச்சிருக்கணும். அதே போல எதிர்வேதம் படிக்கிறதுன்னா தைத்தரிய சாக்கை தான். இது சாக்கை ஒண்ணும் இப்ப காணப்படல. ஆனா கடசாக்கைன்னு இந்த கடப்பிரசனங்கள்னு சில பிரசனங்களை படிச்சுட்டு இருக்கு அவ்வளவுதான். அதுவும் முழுக்க கிடைக்கல. எதிர்வேதம்னு சொன்னா கிருஷ்ண எதிர்வேதம் அது தைத்தரிய சாக்கை. ருக்வேதம்னு சொன்னால் ஒரே சாக்கை தான் சௌனக சாக்கை, 2வது சாக்கை கிடையாது. அதே போல எதிர்வேதத்துக்கு தைத்தரிய சாக்கை தான் இருக்கு. சாமவேதத்துல சில பேர் கௌதம சாக்கை சில பேர் ஜெய்மினி சாக்கை வச்சுக்கிற. அதே போல சுக்ல எதிர்வேதத்துல இங்க இருக்கிறவள்லாம் காண்ம சாக்கை வச்சுக்கிற. காசியில இருக்கக்கூடியதான பண்டிதாள்லாம் அவ மாத்தியந்தின சாக்கை வச்சுக்கிற. அதர்வேதத்துக்கு 1 சாக்கை தான் இருக்கு. படிச்சவாழ ஒரு 10 பேரோ 12 பேரோ தான் இருக்கா. விவகாரம் அவ்வளவு லட்சணமா இருக்கு. இருக்கக்கூடியதான விவகாரங்கள் அதுல 1000 சாக்கைகளா இருக்கக்கூடியதான சாமவேதத்துல அதுல தலவகார சாக்கையில 8 அத்தியாயங்கள் ஆனப்புறம் 9வது அத்தியாயம் ஆரம்பத்துல கேனேஷி தம்பத தெப்ரேஷி தம்மனா அப்படிங்கிற ஒரு கேமே புருஷத்தானது சொல்லப்பட்டிருக்கு. இது 34 மந்திரங்கள் 4 அத்தியாயங்களோட சேர்ந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு ஆச்சாரியால் ஒரு தரம் பதபாஷ்யம் எழுதியிருக்க. பாஷ்யம்னு சொன்னாலே அது வந்து அது பிரிச்சு எழுதுறது புரியுதா போல. அது பதச்சேதா பதார்த்தோக்தி மந்திரத்தினுடைய பதச்சேதம் ஒவ்வொரு பதத்தையும் தனித்தனியா பிரிச்சு சொல்றது. அதுக்கு விக்கிரகம் சொல்றது சமஸ்தவதங்களுக்கு. வாக்கியங்கள்லாம் எப்படி புரோசாடர் சொல்றது. பிறகு ஏற்பட்டதான சந்தேகங்கள் இருந்தால் அதுக்கு சமாதானம் சொல்றது. இப்படி எல்லாம் பாஷ்ய லட்சணம். அப்படி பாஷ்யத்தை பண்ணியாச்சு. அதற்கு பிறகு இப்படி பாஷ்யம் பண்ணினா போறலேன்னு நினைச்சார் அவர். மற்ற உபநிஷத்துகள் மாதிரி இல்லை இந்த உபநிஷத்து. இந்த உபநிஷத்தானது ரொம்ப கம்பீரமான அர்த்தத்தை அடைஞ்சிருக்கு. ரொம்ப கடினமாக இருக்கு. முக்கியமான அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயமும் இதுல இருக்கு. ஒரு மனிதன் வேதாந்தத்தை வாசிக்கிறது மட்டுமெல்லாம் அது எப்படி அவன் சாதனை பண்ணணும் எனக்கூடியதான விஷயங்கள் இங்கேதான் இருக்கு. ததேதத் வித்யுதோ வித்யுததாங்கிற அம்சங்கள்லாம் இதுல தான் இருக்கு. ஏதோ வேதாந்த வாசிச்சுருக்கோம் அப்படியே காதால கேட்டோம் அப்படின்னு சும்மா இருக்கிறது இல்ல. நீங்க என்ன பண்ணணும் என்கிறது இந்த உபநிடத்தை தான் விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. ஆகையால் இந்த உபநிடத்தை மீமாம்சா நியாயங்கள்னாலையும் உபநிடத்துல வேதாந்த சூத்திரங்கள்ல அதிகரணங்கள்ல என்ன நியாயங்கள் சொல்லியிருக்காரோ அதோட சேர்த்து ஒரு வியாக்கியானம் பண்ணினா தேவலேன்னு நினைச்சேன். முன்னால சொன்னதான உபநிடம் பதம் பதச்சேதம் உபநிடத்தை எந்த வழியா போயிருக்கோ அப்படிதான் போயிருக்கு. ஆனா சூத்திரக்காரர் ஒரு கைடிங் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காளோ இல்லையா, அதோட சேர்ந்து இதுக்கு வியாக்கியானம் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வாக்கிய பாஷ்யம்னு இன்னொரு பாஷ்யத்தை எழுதுற. வாக்கியங்கள்னா மீமாம்சா வாக்கியங்கள், சூத்திரங்கள், அதை வச்சுட்டு அந்த நியாயங்கள்னால இந்த வியாக்கியானத்தை தீர்மானம் பண்ணணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல மறுபடியும் ரெண்டாவது பாஷ்யத்தை ஆச்சாரியால் பண்ணினார். அதுக்கு வாக்கிய பாஷ்யம்னு பேர். இதுல இதுவரைக்கும் எட்டு அத்தியாயங்கள்ல கர்மாக்களும் உபாசனைகளும் சொல்லப்படுது. கர்மாக்கு ஆத்மாபூதமாக இருக்கக்கூடியதான, கர்மாவுக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியதான பிராண விஷயமான விஞ்ஞானம், அது வரைக்கும் அநேக உபாசனைகள் சொல்லியிருக்கு, பிராணோபாசனத்தோட முடிச்சிருக்கு. அதோட இல்லாம எட்டு அத்தியாயங்கள்ல அக்னிஹோத்ராதி அஸ்வமேதாந்தமான அநேக கர்மாக்களையும் சொல்லியாச்சு. எந்த கர்மாக்களை தனியாக பண்றானோ அல்லது இந்த உபாசனங்களையோட சேர்த்து பண்றானோ அவளுக்கு உபாசனையோ கர்மாவோட சேர்ந்த உபாசனையோ பண்ணினவாள் உத்தராயண மார்க்கமாக பிரம்மலோகத்துக்கு போறோம்னு பார்த்திருக்கோம். இங்கே நாலாம் அத்தியாயம் ரெண்டாம் பாதத்துல சூத்திர பாஷ்யத்துல, அதே விதமாக மூணாம் பாதத்துல வெறும் கர்மாவை பண்ணினவ அவ ஸ்வர்கலோகத்துக்கு தட்சிணாயன மார்க்கமாக போறான்னு பார்த்திருக்கோம். இதுல தட்சிணாயன மார்க்கமாக போறவாள்ல க்ஷீண புண்ணிய மர்த்தயலோகம் பிசந்தின்னு கொஞ்ச நாள் இருந்து ஸ்வர்கலோகத்துல மறுபடியும் வந்துடுறான்னு பார்த்திருக்கோம். உத்தராயண மார்க்கமாக யார பிரம்மலோகத்துக்கு போவாளோ, வைராக்கிய சகிதமா இருக்கிறவ, அங்கே சனகசனாதிகள்னால மறுபடியும் வேதாந்தத்தை போதிக்கப்பட்டு அவ க்ஷேமத்தை அடைகிறார். சம்பிராப்தே பிரதிசந்தரே பரஸ்யாந்த கிருதாத்மான பிரவிசந்தி பரம் பதம் அப்படின்னு அந்த பிரம்மத்தோட உத்தமமான பிரம்ம பதத்தை அவ அடைகிறான்னு சொன்னான். இதற்கு மேல யார் ஒரு பலத்தை எதிர்பாராமலேயே, கர்மாக்களுக்கோ உபாசனங்களுக்கோ என்னென்ன பலன் சொல்லியிருக்கோ அந்த பலத்தை எதிர்பாராமல் கேவலமாக உபாசனம் கர்மா இவைகளை சேர்த்து அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்காளோ அவளுக்கு என்ன ஆறுதுன்னு, அவளுக்கு வந்து சர்வாபேட்சா ஜெயஜாதி ஸ்ருதே அஸ்வபத் அப்படின்னு சூத்திரத்துல சொன்ன பிரகாரமா அவ பண்ணியிருந்தான கர்மாக்களும் உபாசனங்களும் அவளுக்கு ஆத்ம சம்ஸ்காரத்துக்கு உபயோகப்படுகிறது, சித்த சுத்திக்கு உபயோகப்படுகிறது அப்படின்னு. அந்த சித்த சுத்தி ஏற்படுமையானால் பிரம்மாத்ம ஜானத்துக்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடியதான என்னென்ன பாபங்கள் உண்டோ அந்த பாபங்கள்லாம் போறது, அந்த பிரதிபந்தகம் போனதுமே துவைத்த விஷயத்தில் அவனுக்கு தோஷமானது தானா ஏற்படும். விஷய தோஷ தர்சனம், இவ்வுலகங்கள்ல இருக்கக்கூடியதான பொருள்கள்லாம் அழகாகவும் நமக்கு உபயோகப்படுறா போலையும் இனிமையாகவும் இருக்கா போல காணப்படுகிறதே தவிர இதை அனுபவித்தால் நமக்கு தோஷம்தான் நமக்கு துக்கம்தான் எனக்கூடியதான அறிவானது அவருக்கு வருது. அதனால விஷயங்கள்ல ஒரு தோஷம் வந்ததுமே அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் தேவையில்லை, இந்த விஷயங்கள் எதிலிருந்து உண்டா இருக்கோ அந்த அஜ்ஞானமும் நமக்கு போகணும் அப்படின்னு, சம்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான யாதொரு அஜ்ஞானம் உண்டோ அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்ணணும் எனக்கூடியதான ஒரு ஆசை உனக்கு ஏற்படுறது. ஆகையால் கர்மாக்களும் உபாசனங்களும் விடாமல் ஈஸ்வரார்ப்பணமாக யாருக்கு பண்ணுகிறானோ அவனுக்கு ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடியதான பாபம் போக, துவைத விஷயங்கள் விஷயங்களில் அவனுக்கு தோஷ தர்சனம் ஏற்பட, பிறகு துவைதத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான சம்சார பீஜமான அஜ்ஞானத்தை அழிக்கணும் எனக்கூடியதான ஒரு ஆசையானது உண்டாருது. அதற்கு பிறகு இது எப்படி அழிக்கிறதுன்னு விவேதனம் பண்ணி பிரம்மாத்ம ஜானம் வந்தாதான் வரும் அப்படின்னு, பரமாத்ம ஜானத்தை அடைவதற்காக யார் ஆசைப்படுகிறானோ அவனுக்கு ஒன்பதாவது அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. கேனேஷி தம்பத திப்ரேஷி தம்மனஹா அப்படின்னு ஆரம்பிச்சு, ஆகையால் ஆத்மஸ்வரூப தத்துவத்தை அறிவதற்கும் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டது. இதனால இந்த கேனேஷிதம் எனக்கூடியதான ஒரு ஜானத்தினால மிருத்யுபதமா இருக்கக்கூடியதான யாதொரு அஜ்ஞானம் உண்டோ அதை வேரோடு புடுங்கி எடுக்கணும். ஏன்னா அதனாலதானே இவ்வளவு பெரிய சம்சாரமே வந்திருக்க. சரி, அதை எப்ப சொல்லணும்னு உபனிஷத்தான் சுவாமி சொல்லணும், வேற விதமாக சொல்ல முடியாது. பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு அதீதமானது, பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ பிரம்மத்தை அறிய முடியாது. எது பிரத்யக்ஷ அனுமானாதிகளுக்கு விஷயம் இல்லையோ அது சாஸ்திரம் தான் சொல்லணும். ஆகையால் தான் கேனேஷிதம் எனக்கூடியதான சாஸ்திரமானது பிரம்மத்தை உங்களுக்கு சொல்றது அப்படிங்கிற பாஷ்ய பரியந்தம் நேற்று பார்த்தோம். இப்ப ஒரு சந்தேகம் வருது, கேனேஷிதம் எனக்கூடியதான சாஸ்திரமானது பிரம்மத்தை சொல்லணும், பிரத்யக்ஷாதிகளுக்கு விஷயம் இல்லையுங்கிறள், ஆகையால் சாஸ்திரம் தான் சொல்லணும். சாஸ்திரம் சொல்லணும், அது அப்படித்தான் அறிந்து ஆகணுமே, அது அறிஞ்சாதான் அஜ்ஞானம் போகும். அந்த அஜ்ஞானத்துல தான் இந்த சம்சாரம் வந்திருக்கு, ஆகையால் இந்த சம்சாரம் போய் ஆகணும். இந்த சம்சாரம் இருந்தால் மனுஷனுக்கு கட்டம் தான் வருது. துவைத்த விஷயங்கள்ல தோஷம் அதிகமா இருக்கு, அதை போக்கடிக்கணும். தோஷம் என்னமா இருக்குன்னு எப்படி தெரிந்து கொண்டார்கள்? சித்த சுத்தி வந்தது தெரிந்து கொண்டார்கள். சித்த சுத்தி என்னமா வந்தது? கர்மாக்களையும் உபாசனைகளையும் ஈஸ்வரார்ப்பணமாக வெகுநாள் பண்ணினேள், அதனால சித்த சுத்தி வந்தது. அப்படிப்பட்டதான கர்மாக்களும் உபாசனைகளும் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? இதுக்கு கீழே இருக்கிற 8 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப நமக்கு வேண்டியது முக்கியமானது பிரம்மாத்ம ஜானம் தானே. இந்த பிரம்மாத்ம ஜானம் முதல் அத்தியாயத்திலேயே சொல்லி இருக்கலாமே. இதை கொண்டு போய் கர்மாக்கள்லாம் 8 அத்தியாயங்கள்ல சொல்லி உபாசனங்கள்லாம் சொல்லி அதற்கு பிறகு 9வது அத்தியாயம் ஆரம்பத்துல மட்டும் ஏன் கேனேடிதம் பதவி பிரேடிதம் சொல்வானே? முதலையே ஆரம்பிச்சிருக்கலாமே நீங்க அப்படின்னு கேட்டேன்னா, அதோட சைட் பை சைட் கர்மாக்களும் சொல்லுங்க, நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வேதாந்ததையும் சொல்லுங்க, அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் தான் இதை எடுத்துக்கிட்டேன்னு சொன்ன. ரொம்ப கட்டமா போறது எதற்கு முன்னால சொல்லலை. இந்த பிரம்மமானது அவ்வளவு முக்கியமா இருக்குமே, ஆனால் பிரம்ம ஜானத்தினால்தான் மனுஷியாளுக்கு சம்சாரம் எல்லாம் நாசத்தை அடைகிறதுன்னு சொல்வேளே. ஆனால் எது அத்தியந்த ஹிதம்னு என்று நினைப்பேளோ அப்படிப்பட்டதான பிரம்ம ஜானத்தை கர்மாவை சொல்லும் பொழுதே வேதாந்தங்கள் ஏன் சொல்லவில்லை? அதெல்லாம் விட்டு கடைசி அத்தியாயம் வரைக்கும் வந்திருக்கே, ஏன் எப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம் வர அதற்கு பதில் சொல்ல, கர்ம விஷயே அனுக்தி தத்விரோதித்வாத். கர்ம விஷய கர்மாக்களை சொல்லக்கூடியதான 8 அத்தியாயங்களில் இந்த பிரம்மத்தை பத்தி சொல்லவில்லை. எதற்கு? தத்விரோதித்வாத், அந்த கர்மாவோட இது விரோதம். ரெண்டு விரோதமான பதார்த்தங்களை பக்கத்து பக்கத்துல சொன்னமையால் புரிஞ்சுக்கிறவாளுக்கு மனசுல சிரமப்படும். அதனால முதல்ல அதை நன்னா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அபவாதம் சொல்றது. ஆகையால் கர்ம விஷயத்துல கர்மாவை சொல்லும் சந்தர்ப்பத்திலேயே இதை சொல்லாததுக்கு காரணம் தத்விரோதித்வார். அஸ்ய விஜிஜாசிதவ்யஸ்ய ஆத்ம தத்துவஸ்ய, இந்த அறிய வேண்டியதான ஒரு ஆத்ம தத்துவம் எது இருக்கோ இதை கர்ம விஷய அவசனம் கஸ்மாத், கர்மாவை சொல்லும் பொழுது அத்தியாயங்களில் ஏன் சொல்லவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி. இது சே அப்படின்னு நினைப்பிடையானால், ஆத்மனஹா யதாவத் விஜ்ஞானம் கர்மணா விருத்தியதே. ஆத்மனஹா யதாவத் விஜ்ஞானம், ஆத்மாவுனுடைய தத்துவமானது யாதா தத்யதோர்தான் வேததா சாஸ்வதீபியசமாபிய அப்படின்னு யதா ததமாக எப்படி இருக்கோ அப்படி ஆத்மாவுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபத்தை, அதற்கு பதிலா அது கர்மனா விருத்தியதே. அந்த ஸ்வரூபம் அறிந்தால் கர்மாவை பண்ண முடியாது. ஆகையால் கர்மாவை பண்ணு எனக்கூடியதான நிலையில அது சொல்லல. நிர்திசய பிரம்மஸ்வரூபோகி ஆத்மா விஜிஜாபயிஷிதா, உங்களுக்கு ஆத்மான எப்படி என்று காண்பிக்க ஆசைப்படுகிறது உபனிஷத்து? நிரதிசய பிரம்மஸ்வரூபா, ஏற்றத்தாழ்வற்றதான, அதிசயம்ன ஏற்றத்தாழ்வு, இனிக்வாலிட்டிஸ் அது இல்லாமல் நிரதிசயமான பிரம்மா, எங்கும் சமமாக எல்லாவற்றிலையும் சமமாக எப்பொழுதும் சமமாக இருக்கக்கூடியதான பிரம்மன் தான். அந்த பிரம்மஸ்வரூபமாகத்தான் ஆத்மா இருக்கு. நிரதிசய பிரம்மஸ்வரூபோகி ஆத்மா ஏற்றத்தாழ்வற்றதாக சர்வதா ஏக ரூபமா இருக்கக்கூடியதான பிரம்மத்தை ஆத்மாவை பிரம்மம் என்று சொல்ல விரும்புகிறது. நஹி ஸ்வராஜ்ய அபிஷிக்தஹ, இப்படி ஒரு நிலை வந்தவனுக்கு அவனுக்கு ஸ்வராஜ்ய அபிஷேகம். ஸ்வராஜ்ய அபிஷேகம், அவன் தான் நிஜமான சுதந்திரமாகறான். மற்றவர்கள்லாம் தனக்கு மேல ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு அடங்கி இருக்கணும் எனக்கூடியதான நிலப்புள்ளவர்கள். இப்படிப்பட்டவன் ஸ்வராஜ்ய அபிஷிக்தன், அவனுக்கு மேல ஒரு பொருளும் இல்ல. அப்படிப்பட்டவன் பிரம்மத்வம் கமிதா, பிரம்மத்வத்தை அடைந்தவன், பிரம்மபாவத்தை அடைந்தவன் கஞ்சன நமிதுமிச்சதி, யாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும் என்கிறது ஆசைப்பட மாட்டான். அவனுக்கு தன்னை விட ரெண்டாவது பொருளே தெரியல. தெரிஞ்சாத்தானே அவன் நமஸ்காரம் பண்றதோ அதுவா. அவனுக்கு தன்னை தவிர ரெண்டாவது பதார்த்தம் ஒன்னும் அறியாத பட்ட காரணத்தினால் அவன் யாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும் என்கிறது எதிர்பார்க்க மாட்டான். அதஹா பிரம்மாஸ்மிதி சம்புத்தா, அப்படி அகம் பிரம்மா என்றதான அறிவு வந்தவன், நானே பிரம்மம் என்று அறிந்து கொண்டவன், முழித்துக் கொண்டவன், அவனுக்கு என்ன கர்ம காரகிதம் சக்கதே, அவனால் ஒரு கர்மாவை செய்ய வைக்க முடியாது. என்ன கர்மானா என்னன்னு சொன்னார். முதலே ஆரம்பிச்சு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும், அங்க இருக்கிற பிராமணர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அங்க இருக்கக்கூடியதான ரிச்சுக்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அங்க இருக்கக்கூடியதான தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணணும், அத்தனையும் பண்ணணும். அதனால நான் வேற, என்னை விட உயர்ந்ததான பதார்த்தங்கள் வேற என்று தெரிந்து கொண்டு தானே நாம் கர்மாவை ஆரம்பிக்கிறோம். ஆனா இந்த உனக்கு சொல்லக்கூடியதான ஆத்மா எப்படிப்பட்டதான ஒரு ஆத்மா, எல்லாத்துக்கும் சமமாக இருக்கக்கூடியதான பதார்த்தம், இரண்டாவது பதார்த்தத்தை தோணாதான ஒரு பிரம்மன் தானப்பா உன்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்ல ஆசைப்படுகிறது. ஆகையால் இவன் அந்த கர்மாவை அந்தபடிப்பட்டதான ஞானம் வந்தவன் கர்மாவில ஈடுபட முடியாது. நகி ஆத்மானம் அவாப்தார்த்தம் பிரம்மமன்யமான, தன்னுடைய ஆத்மா எல்லாவற்றையும் அடையப்பட்டதான ஒரு ஆத்மா. அவாப்த அர்த்தா ஆத்மா, உலகத்துல என்னென்ன பொருள் இருக்கோ என்னென்ன ஆசை இருக்கோ அத்தனை ஆசைகளையும் அடைந்ததான ஒரு ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம். பிரம்மத்தை அடைந்தவையனால் சர்வான் காமான் சஹ பிரம்மண சமஸ்முதே. அந்த பிரம்ம ஜானம் வந்த பிறகு என்னென்ன ஆசைகள் உங்களுக்கு வேணும் என்று நினைக்கிறாளோ அத்தனை ஆசைங்களும் அதை அடைஞ்சாச்சு. எப்படி லோகத்தில் இருக்கக்கூடியதான சின்ன சின்ன ஆசைகள்லாம் அதை அடைந்த பிறகு தானா அடைந்ததாக ஆகிவிடுமோ, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அல்லவா பிரம்மஸ்வரூபம். ஆகையால் அவாப்தார்த்தம் பிரம்ம ஆத்மா இதி மன்யமான அவனுக்கு பிரவிற்த்தி பிரயோஜனவதியும் பசியதி. உலகத்துல எல்லாவற்றையும் வசதியா இருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபத்தை நான் அறிந்தேன் அப்படின்னு அறிவுள்ளவனுக்கு வேற ஏதாவது ஒரு பிரவிற்த்தி வருமா? ஒரு மனிதனுக்கு பிரவிற்த்தி எதனால வருது? எதற்காக ஒரு ஆக்ஷன் நீங்க பண்ற? ஏதோ ஒரு லாபத்துக்காக. தீர்த்தம் சாப்பிடணும்னு இங்க இருந்து நடந்து போய் தீர்த்தத்தை சாப்பிடல, எதுக்கு சார் தீர்த்தம் சாப்பிடுறது? தாகம் சமிக்கணும். இப்ப தாகத்தை சமிக்கணும் எனக்கூடியதான ஆசை உள்ளவன் அல்லவா தீர்த்தத்தை சாப்பிடறதுக்கு பிரவிற்த்தி எடுத்துக்கிறான். ஆகையால் ஒரு மனிதனுடைய ஒரு எஃபர்ட்னு ஒண்ணு இருக்குமே, ஆனால் அந்த எஃபர்ட்டுக்கு பின்னால என்ன இருக்கு? ஏதோ ஒரு ஆசை இருக்கு, ஒரு பலத்தை அடையணும் எனக்கூடியதான ஆசை இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா பலத்தையும் மிக விசத்தையான ஒரு பலமான பிரம்மத்தை அறிந்தவனுக்கு மன்யதே கசிஜித் அப்படின்னு அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு பலத்தை அடைந்தவனுக்கு அவனுக்கு எதை அடையணும் என்ன பலம் வேணும் என்று அவனுக்கு பிரவிற்த்தி வரும். அவனுக்கு பிரவிற்த்தியே வராது. பிரவிற்த்தியே வரலன்னு அவன் எப்படி கர்மா பண்ண போறான்? என்னாச்சா நிஷ்பிரயோஜனா? இல்ல சார், வெறும் பிரயோஜனம் இல்லாதவனாலும் வெறுமனையே பண்ணிட்டு இருக்கான் சார். லோகத்துல எல்லாமே பிரயோஜனம் வச்சுட்டு பாக்குறோமோ இல்லையோ? அப்படியே காலம் நடந்து போறோம், பாக்கிங்க என்ன பிரயோஜனம்? ஒரு மண்ணும் கிடையாது. இதை போறா இல்லையா? அதே மாதிரி பிரயோஜனத்தோடுதான் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கடா, பிரயோஜனம் இல்லாம பண்ணட்டுமே அப்படின்னா நிஷ்பிரயோஜனா பிரவிற்த்தி. ஞாபகம் வச்சுக்க, பிரவிற்த்தியானது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. வெறுமனா காலார நடந்து போறேன்னா எதுக்காக நடக்கிறேன்? காலாறதுக்காக நடக்கிறேன். என்ன சார் போர் அடிக்கிறது நடக்கிறேன்னா? எப்பவுமே அந்த ஒரு கிரியை ஒண்ணு இருக்குமே, ஆனால் அந்த கிரியைக்கு பிரயோஜனம் ஒண்ணு இருக்கணும். அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அது என்ன? பொழுது போக்குறதுக்காக நடக்கிறேன்னா சில பேர் வெறும் டைம் பாசிங் அப்படின்னா. ட்ரெயின்ல போனா அவன் பாட்டுக்கு டைம் பாசிங் வேற கடலை வைக்கிறான், அதுக்காக டைம் பாசிங். பொழுதுபோக்காதுக்கு காசு செலவு பண்ணிடுவான். என்ன சுவாமி அப்படிங்கிற அளவு இல்லையோ? அப்படி ஏதோ ஒரு பிரயோஜனம் ஒண்ணு இருந்து தான் ஒரு காரியத்தை பண்றான். நிஷ்பிரயோஜனா பிரவருத்தி அத்த விருத்தியதேவ கர்மனா ஞானம். ஆகையால் ஞானம் வந்த பிறகு அதனால ஒரு கர்மாவும் பண்ண முடியாது. ஆகையால் கர்மாவை சொல்ற இடத்துல ஞானத்தை பத்தி பேசல. அத்த கர்ம விஷயே அனுப்தி. ஆகையால் தான் கர்ம விஷயத்துல, கர்ம விஷயம் கர்மா சந்தர்ப்பத்தில், கர்மாவை சொல்லக்கூடியதான இடத்தில் இது சொல்லவில்லை. விசேஷ விஞ்ஞான விஷய ஜிக்யாசா, அதோட இல்ல. எப்பொழுதுமே ஒரு ஜிக்யாசா, ஜிக்யாசான அறிவதற்கு ஆசை. அறிவதற்கு ஆசையானது எப்படி இருக்கும்? விசேஷ விஷயமாக இருந்தா தான் இருக்கும். நாம லோகத்துல இது வரைக்கும் தெரியாதான விஷயத்தை அறிந்து கொள்ளணும் எனக்கூடியதான ஜிக்யாசா எப்ப உண்டாகிறதோ அப்பதான் சொல்லணும். அது கர்மாக்கள்லாம் முடிச்ச பிறகுதான் உண்டாக போறது. அதனால இப்ப சொல்றேன், அதோட இல்ல. கர்ம அனாரம்பாயிது சேத் அப்படின்னு நீங்க சொல்வில்லையானால் கர்மாவே ஆரம்பிக்க மாட்டான் சார் யாரும். ஏன்னா கர்மாவை பத்தி என்ன பிரயோஜனம்? இதோ சொர்க்கலோகம் போறான், அது இதுங்கிறான். இப்படிப்பட்டதான ஒரு நிலை ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சின்ற பிறகு கர்மாவை யாரும் ஆரம்பிக்க மாட்டாளே அப்படின்னு அப்படி சொல்லாதீங்க. நிஷ்காமஸ்ய சம்ஸ்காரார்த்தத்வாத், நிஷ்காமனாக யார் இருக்கானோ அவனுக்கு இந்த கர்மாக்கள்லாம் சம்ஸ்காரத்துக்கு உபயோகப்படுகிறது. ஸ்வர்க்கலோகத்துக்கு ஆசை இருக்கிறவன் தான் கர்மாவை பண்ணுவான் என்று இல்லை. நிஷ்காமனாக யார் இருக்கானோ அவனும் கர்மாவை பண்ணித்தான் ஆகணும், கர்மாவை பண்ணுவான். எதுக்கு ஆசை இல்லாதவன் ஏன் கர்மாவை பண்ண போகிறான்? ஆசை இருந்தால் கர்மாவை பண்ணலாம், ஆசை இல்லாதவன் ஏன் சார் கர்மாவை பண்றேன்னு? நிஷ்காமனா இருக்கிறவனுக்கு இந்த கர்மாக்களானது சம்ஸ்காரத்தை கொடுக்கிறது. சம்ஸ்காரம்னு சொன்ன தோஷத்தை நீக்குவது அல்லது குணத்தை தருவது. கண்ணாடியானது பொழுதி படிச்சுட்டு இருக்கு, அதுக்கு மேல ஒரு பேப்பர்னால நல்லா அடிச்சு அழுத்தி தொடச்சான், தொடச்சா அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பொழுதி எல்லாம் போயிடுது. அதுக்கு பிறகு கண்ணாடி பளபளான்னு பிரகாசிக்கிறது. சம்ஸ்காரமானது என்ன பண்றது, தோஷ நிபர்ஹணம் குண ஆதானம், குணத்தை கொடுப்பதோ அல்லது தோஷத்தை போக்குவதோ, இந்த ரெண்டும் தான் கர்மாவை பண்றது. காலம் ரெண்டு சந்தியாவந்தனம் காயத்ரி ஜபம் இவைகள்லாம் நம்ம பண்றோம் இல்லையா. இதை பண்ற காலத்துல என்ன பண்றது, இந்த மனசுல இருக்கக்கூடியதான காமக்ரோதாதி தோஷங்கள் என்ன அதை போக்குவது, மனசுக்கு ஏகாகிரதை எனக்கூடியதான குணத்தை கொடுக்கிறது. ஆகையால் ஸ்வர்கலோகம் வேணும் என்கிறவனோ அவன்தான் கர்மாவை பண்றான்னு நினைக்காதீங்க. ஸ்வர்கலோகத்துல ஆசை இல்லாதவன் கர்மாவை பண்ண மாட்டானோ இல்லையோ, கர்ம ஆரம்ப கர்மாவானது ஆரம்பிக்கப்படாதே ஆசை இல்லாதவனுக்கு அப்படின்னு சொல்லாது. என்ன, இந்த கர்மாவானது சம்ஸ்காரார்த்தமாக இருக்கு. எதி ஆத்ம விஜானேன ஆத்மா வித்யா விஷயத்வாது பரிதித்யாதை செய்தம் கர்மா. இந்த ஆத்ம ஜானத்தினால, ஆத்ம ஜானம் வறுமையானால் ஆத்ம ஜானத்துக்காக ஏதோ ஆத்ம ஜானத்துக்காக ஆத்மா வித்யா விஷயத்வா கர்ம பரித்தித்யாதகிஷிதம், ஆத்மா வித்தியினால ஆத்மாவுனுடைய அவித்தியினால இந்த கர்மா உண்டாயிருக்குமே ஆனால் இந்த கர்மாவை தள்ளித்தான் விடணும் அப்படின்னு சொல்வேளையானால் ததா அப்பொழுது என்ன ஆச்சு, பிரக்ஷாளனாத்தி பங்கஸ்ய தூராத ஸ்பர்ச நம்பரம் இது அனாரம்ப ஏவ கர்மண. கர்மாக்களை ஆரம்பிக்கவே வேண்டாமே, கர்மாவை ஆரம்பிப்பானே கர்மாவை பண்ணுவானே. கர்மாக்களை எல்லாம் பண்ணின பிறகு அந்த கர்மாக்களை பண்ணினதுனால சித்த சுத்தி ஏற்பட்டு அந்த சித்த சுத்தி ஏற்பட்டதுனால இவனுக்கு வேதாந்தத்தில் அறியறதுக்கு வேண்டியதான பிரதிபந்தங்கள் எல்லாம் போய் அதற்கு பிறகு விஷய தோஷ தர்சனம் வந்து அதற்கு பிறகு ஆத்மாய அறியணும் எனக்கூடியதான ஆசை உண்டாய், அதற்கு பிறகு சிரவண மன்னாதிகள்லாம் உண்டாய், அதற்கு பிறகு ஞானம் உண்டாய், அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த கர்மாவுக்கு காரணமான அஜ்ஞானத்தை நாசம் பண்றது. எப்படி சார் நம்ம எப்படி கர்மாவை ஆரம்பிச்சோமோ அந்த கர்மாவானது மறுபடியும் என்னாச்சு, தன்னுடைய நாசத்துக்கே தான் வழியை தேடிக்கொண்டது. கர்மாவை ஆரம்பிச்சது, கர்மாவை ஆரம்பிச்சது கடைசியில் என்னாச்சு, பரம்பரையா ரொம்ப நாள் ஆனவரும் பிரம்மஜானத்தை உண்டு பண்ணிச்சு. பிரம்மஜானத்தை உண்டு பண்ணி அதை என்ன பண்ணிது, அஜ்ஞானத்தை நாசம் பண்ணிது. அஜ்ஞானத்தை நாசம் பண்ணா எந்த கர்மாவை ஆரம்பிச்சோமோ அந்த கர்மாவையும் கொண்டுடுது. அப்ப என்ன, சேத்துல காலம் வைப்பானே மறுபடியும் அந்த காலம் அலம்புவானே, கர்மாவை ஆரம்பிப்பானே மறுபடியும் அந்த கர்மாவை நாசம் பண்ணுவான். சும்மா இருந்திருக்கலாமோ இல்லையோ, ஒண்ணுமே ஆகாத க்ஷேமா இருந்திருக்கலாமே. ஆகையால் கர்மாவை பண்ணுவேளையானால் கர்மாவுக்கு பிரம்மஜானம் வறுமையானால் இந்த பிரம்மஜானத்தினால கர்மாவுக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியதான இந்த அவித்யா விஷயமா இருக்கிறதுனால அந்த கர்மாவையே கொல்லுமையானால் அந்த பிரம்மஜானம் ஏன் கர்மாவை ஆரம்பிக்கணும், கர்மாவை ஆரம்பிக்காம இருந்தாலே கர்மாவுக்கே நாசம் வராது. ஏன்னா வேதமானது கர்மாவில் ஆரம்பிச்சிருக்கு, கடைசியில் ஆத்ம ஜானத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஆத்ம ஜானத்துல கொண்டு வந்து நிறுத்ததுமே இந்த ஆத்ம ஜானம் என்ன பண்ணிட்டு எட்டு அத்தியாயங்கள்ல என்னென்ன கர்மாக்களை சொல்லியிருக்கோ இந்த கர்மாக்களுக்கு மூல காரணமா இருக்கிற ஏதோ ஒரு அஜ்ஞானம் உண்டோ அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்ணக்கூடியதான ஜானம் ஒன்பதாவது அத்தியாயத்துல வறுமையானால் அப்பொழுது என்ன ஆச்சுன்னா எட்டு அத்தியாயத்துல சொல்லியிருக்கக்கூடியதான கர்மாக்களை முழுக்க என்னாச்சுன்னு மேல பிரயோஜனம் இல்லைன்னு பண்ணி கர்மாவை முதல்ல பிரதிபாதனம் பண்ணுவானே, பிறகு அதுக்கு விரோதமா இருக்கக்கூடியதான ஆத்ம ஜானத்தை சொல்வானே, ஆத்ம ஜானத்தினால மறுபடியும் இந்த கர்மாக்கள்லாம் நாசமா போச்சுன்னு சொல்லுவானே. இதுக்கு சும்மா இருந்திருக்கலாம் என்ன, அதனால பிரக்ஷாளனாத்தி பங்கஸ்ய தூரா அஸ்பர்சனம்பரம் இது அனாரம்ப ஏவ கர்மனா ஸ்ரேயான். வேதமானது கர்மாக்களை ஆரம்பித்திருக்க வேண்டியதில்லையே. அதோட மட்டுமில்ல அல்பலத்வாத் பகுளாயாசத்வாத் அல்பலத்வாத் கர்மாக்களுடைய பலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் வர்த்துங்கிற இங்கிருந்து உட்காந்து இவ்வளவு தூரம் சிரமம் பண்ணிட்டு முதல்ல ஏழு வருஷம் அத்தியனம் பண்ணணும், அதுக்கப்புறம் வேத பாகங்களுக்கு பாஷ்யம் படிக்கணும், அதுக்கு மேல ஸ்ரௌத சூத்திரங்கள்லாம் வாசிக்கணும், அதுக்கப்புறம் மீமாம்சா சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் போறாதுன்னு காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதிச்சு ரித்துகள்லாம் வந்து அவளை கூட்டு வச்சு ஒரு யக்கியம் பண்ணணும். யக்கியத்தை பண்ண ஏதோ ஒரு நாளைக்கு பண்ணி விட்டோம்னு விடுறது இல்லைன்னு தினந்தோறும் அக்னிஹோத்திரம் பண்ணணும், அதற்கு பிறகு தசபூர்ண மாசங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கணும், வருஷத்துக்கு ஒரு தரம் வசந்தே வசந்தே இஷ்டி பண்ணணும். இத்தனையும் பண்ணினா என்ன சார் லாபம், மரணானந்தனம் ஸ்வர்கலோகம் அதுவாவது பர்மனெண்டா இருக்கான்னு அதுவும் இல்லை. சோ வாழ்நாள் முழுக்க எவ்வளவு கட்டப்பட்டு பண்ண வேண்டியது, பர்மனன்ஸ் இல்லாதான சொர்க்கலோகத்தை அடையிறது, இது என்ன சார் பல பலம், அல்ப பலமா இருக்கு, பகுளாயாசத்தோட கூடியிருக்கு, அதிகமான ஆயாசத்தோட கூடியிருக்கு இந்த கர்மாக்கள் பாருங்க. ஆகையால் கர்மனஹா ஸ்ரேயா ஞானந்தான் வசதி, அனல்பலத்வாத் இது பர்மாக்கள்லாம் அல்பபலமாகவும் இருக்கு, பகுளாயாசத்வாத் ஆயாச பகுளத்வாத் ரொம்ப ஆயாசம் ஜாஸ்தியா இருக்கு, அதோட மட்டுமல்ல, அதனால தத்துவ ஜானாதேவச்ச ஸ்ரேய பிராப்தி, ஸ்ரேய பிராப்தி, ஒரு மனிதனுக்கு ஸ்ரேயஸானது எதனால வரும், தத்துவ ஜானத்தினால தான் வரும். ஆயால் கர்மாக்களை ஆரம்பித்தே இருக்கப்படாது, வேதமானது கர்மாத்தை பத்தி பேசியே இருக்கப்படாது அப்படின்னு இது சேத் அப்படின்னு நினைப்பியானால் சத்தியம் கர்மாக்களை வந்து பேசியே இருக்கப்படாதுப்பா, பேசிட்டு என்ன பண்றது சத்தியம். ஆனால் ஏதது அவித்யா விஷயம் கர்மா, ஞாபகம், இந்த கர்மாக்கள் எதுவா இருந்தாலும் பிரம்மத்தை அறியாத நிலையில் தான் அவித்யா விஷயம் கர்மா. அவித்யா விஷயம் அவித்யினால ஏற்பட்டது, அவித்ய நிலையில இருக்கிறது, அல்ப பலத்வாதி தோஷவது, அதோட இல்ல நீ சொன்னது ரைட், ரொம்ப குறைச்சதான ஒரு பலன் தான். நம்ம பண்ணக்கூடியதான கர்மாக்களும் அதை பண்றதுக்கு முன்னால பண்ண வேண்டியதான விவகாரங்களும் அதெல்லாம் பார்த்தோமே, ஏன்னா அதனுடைய பலமானது ரொம்ப குறைச்சல் தான். அதோட இல்ல பந்த ரூபம் சா, அந்த கர்மாக்கள் கர்மனா பத்தியத்தே ஜந்து, ஒவ்வொரு மனிதனும் கர்மாவினால கட்டப்படுகிறார். ஒரு கர்மாவை நீங்க பண்ணிவிட்டு அந்த கர்ம பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு ஏதோ அது பண்ணிவிட்டோம் இது பண்ணிட்டோம் புண்ணிய கர்மாவை பண்ணிவிட்டோம் நம்ம சந்தோஷமா இருக்கோம், இந்த புண்ணிய கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக ஒரு ஜென்மா நீங்க எடுத்துக்கணும் ஆகணும். இதுக்கு வேண்டாம் சார் புண்ணிய கர்மா எடுத்துங்க அப்படின்னு போகாதுன்னு, கர்மாவை பண்ற பரியந்தம் தான் உமக்கு அதிகாரம் இருக்கு. ஒன்ஸ் கர்மாவை பண்ணியாச்சுன்னு அதனுடைய பலமாக நீங்க அனுபவிச்சுத்தான் ஆகணும். அப்படி புண்ணிய கர்மா இரண்டியவரணா மறுநீமன் நீர் பாட்டுக்கு ஸ்ரீ சூக்தத்தை சொல்லிட்டே இருக்க, இவ்வளவு அட்டைஸ்வரியங்களும் அனுபவிக்க வேண்டியது அந்த ஜென்மம் உனக்கு கொடுத்தா எனக்கு வேண்டாம் நான் மோட்சத்தை அடையிறேன்னு விடாது. விவகாரம் என்னென்ன புண்ணிய கர்மாவா இருக்கணும் பாப கர்மாவா இருக்கணும், கர்மாவை பண்ற முன்ன வரைக்கும் தான் உங்களுக்கு சுவாதந்திரம். ஒன்ஸ் கர்மாவை பண்ணியாச்சுன்னா அந்த கர்ம பலத்தை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். கர்ம பலம் எனக்கு வேண்டாம் என்று சொல்றது உங்களால முடியாதான ஒரு காரியம். ஆகையால் என்னன்னா அது பந்தகமா இருக்கு. பந்த ரூபம் சகாமஸ்யா, ஆசையுடன் யார் கர்மாவை பண்றானோ அவனுக்கு பந்த ரூபம் தான், அவனுக்கு அல்ப பலம் தான், இப்படிப்பட்டதான தோஷங்கள்லாம் கூடித்தான் இருக்கு. இது எங்க அந்த வேதமே சொல்றது காமான்ய காமயதே, காமான்யா காமயதே, யார் யார் எந்தெந்த ஆசைகளை அனுபவம் விரும்புகிறாளோ அவளுக்கு இந்த ஜாயத்தையே தத்திர தத்திர அங்கங்கே அவமும் பிறக்கிறான், அதுக்கு தகுந்ததான கர்ம பலங்களை அனுபவிக்கிறான். அதோட இன்னும் காமயமான நீங்க சொல்றது இது வரைக்கும் இந்த ஆசை உள்ளவனுக்கு கர்மாக்கள் எல்லாம் சொல்லிவிட்டேன், ஆசை உள்ளவனுக்கு இந்த கர்மாக்களை சொல்லியிருக்கேன், ஆசை யார் யாருக்கு இருக்கோ அவனுக்கு அந்த கர்மாவை பண்ணவன் அவனும் அங்கெங்கே பிறக்கிறான் அப்படின்னு. ஆகையால் நீங்க சொன்னதெல்லாம் 100% ரைட்டு, கர்மாவானது ரொம்ப சிரமம் ஆயாச பகுளம் தோஷத்தோட குடியிருக்கு, அல்ப பலமான தோஷத்தோட குடியிருக்கு, பந்த ரூபமாக குடியிருக்கு, இவையெல்லாம் வேதம் சொல்ல வேண்டியதில்லை தான், இவையெல்லாம் இந்த கர்மாக்களை பண்ணினோமையா மனுஷன் பந்திக்கப்படுகிறார். இத்தனையும் அப்ப ஏன் வேதம் சொல்லி இருக்குன்னு சொல்றேளோ இல்லையா, இவ்வளவு தோஷம் இருக்குமே, ஆனால் அது ஆசை உள்ளவனுக்கு இவ்வளவு கட்டத்தை கொடுக்கும், ஆனால் ஆசை இல்லாதவனுக்கு ஒரு கட்டமும் கொடுக்கல. நான் நிஷ்காமஸ்யா, நிஷ்காமஸ்யா, எனக்கு இந்த ஆசை வேணும் என்று நினைச்சு அதுக்கு கர்மா பண்றான் பதில அவனுக்கு கர்மா பந்தகமா இருக்கு. ஆனால் ஆசை இல்லாம யாரு கர்மாவை பண்ணுகிறானோ அவனுக்கு இது பந்தகமா இல்லைன்னா நிஷ்காமஸ்யா. ஆகையால் தான் நம்ம எதை பண்ணினாலும் தேன பரமேஸ்வரம் பிரீணயாமி அவ்வளவுதான், ஸ்ரீ பரமேஸ்வரம் வியர்த்தம் அவ்வளவுதான் கர்மா பண்ணணும், எனக்கு இது வேணும். சசியாலகசிய க்ஷேம சைரிய அவீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய தர்ம அர்த்த காம மோட்சம் சதுர்வித பல புருடார்த்த சித்தியர்த்தம் இப்படி எல்லாம் ஏன் சொல்ல 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 வலைக்குள்ள மாட்டின்னு இருக்க வேர்ல்டு வைடு வெப்புக்கிறான் போய் மாட்டிக்கிறான், வெளியில வரவே தெரியல. நேற்று 2 மணி நேரம் ரிசல்ட்டுக்காக கம்ப்யூட்டர்ல தேடிக்கொண்டே இருக்கான், அதுக்குள்ள மாட்டின்னு இருக்கான் வெளியில வர தெரியல, பத்ம வியூகம் மாதிரி. அதே விதமா என்ன சுவாமி என்ன இதெல்லாம் இந்த கர்மாக்களா வந்து பந்தகமாக இருக்கு இவனுக்கு, இந்த பந்தகமா இருக்கு யாருக்குன்னு ஆசை உள்ளவனுக்கு, ஆசை இல்லாதவனுக்கு இது பந்தகமா இல்லை. அவருக்கு இந்த கர்மாக்கள் எல்லாம் எதுக்கு, என்ன பண்றது இந்த கர்மாக்கள், தஸ்யது சம்ஸ்காரார்த்தான்யேவ கர்மாணி, அவனுக்கோ என்றால் ஈஸ்வராராதமாக யார் கர்மாவை பண்ணுகிறானோ அவனுக்கோ என்றால் சம்ஸ்காரார்த்தான்யேவ கர்மாணி, இந்த கர்மாக்கள் சம்ஸ்காரார்த்தானி, அவனை சுத்த தூய்மைப்படுத்துவது, அவனை சம்ஸ்காரப்படுத்துறது, அவனுக்கு க்ஷேமமாக உண்டு கொடுறது, அவன் மனசை தொடக்கிறது, அதுக்காக சம்ஸ்காரார்த்தான்யேவ கர்மாணி பவந்தி தன்னிர்வர்த்தக ஆஸ்ரய பிராண விஞ்ஞான சகிதானி. அந்த கர்மாக்கள் என்ன, கர்மாக்களை ஆசிரியத்திருக்கக்கூடியதான யாதரோ பிராணாதி விஞ்ஞானங்கள் இருக்கோ வெறும் கர்மா மட்டும் இல்ல, கர்மாவை ஆசிரியத்திருக்க கூடியதான உபாசனைகள் இருக்க பதில அந்த உபாசனைகளும் அவனுக்கு சித்தசுத்திக்காக உபயோகப்படுகிறது. அவனை தூய்மையாக்குறது, அவனை சம்ஸ்கிருதமாக ஆக்குறது, அவனுடைய புத்தியில ஏகாகிரத்தை உண்டு பண்றது. தஸ்யது சம்ஸ்காரார்த்தான்யேவ கர்மம். சம்ஸ்கார பட்சம் சித்தாந்தலய சங்கிரகத்துல இந்த கர்மாக்கள் எல்லாம் என்னென்ன பண்றதுங்கிறதுக்காக வேதாந்தத்துல ஆசை உண்டு பண்றது, அதோட நின்று போறதுன்ட்டார் பாமதிக்காரன். விவரணக்காரர் அதோட நிக்கல, அவனுக்கு ஆச்சாரிய லாபத்தை கொடுத்து ஆச்சாரியன் வேதாந்தம் கேட்கறதுக்கு பிரதிபந்தகம் இல்லாமல் பண்ணி அவனுக்கு மோட்சம் வர பரியந்த பக்கத்துல இருந்து சகாயப்படுத்துறது கர்மாக்கள். இன்னொருத்தர் அதெல்லாம் கிடையாது, அவனுடைய மனசை தூய்மையா ஆக்குறது, சுத்தமாக்குறது. ஒரு தடவை ஆச்சாரியன் சொன்னா பழியில் நன்னா புரியுறா போல பண்றது அப்படின்னு மூணு பட்சங்களை சொல்லியிருக்காரு. அதுல மூணாவது பட்சம் சம்ஸ்காரார்த்தம் எஸ்ஏதே அட்டாவிம்சம்ஸ்காரான்னு எதை சொன்னாரோ அந்த பட்சம் இங்க பாட்சிக்காரர் சொல்ற. தஸ்யது சம்ஸ்காரார்த்தான்யேவ கர்மாணி பவந்தி தன் நிர்வர்த்தக ஆசிரய பிராண விஜயான சகிதானி. இதத்தான் இந்த மனுஷனுக்கு சம்ஸ்காரங்களை கொடுக்கறது கர்மாக்கள் என்கிறதை மற்ற ஸ்ருதிகளும் சொல்றது பாருங்க. தேவயா ஜேஸ்வேயான் ஆத்மயா ஜீவா இத்யுபக்ரம்யா ஆத்மயா ஜீது கரேது இதம் மே அனேன அங்கம் சம்ஸ்கிரியதே இதி சம்ஸ்காரார்த்தமேவ கர்மாணி இதி வாஜசனேயகே. வாஜசனேயகே சுக்ல யஜுர்வேதத்துல தேவயா ஜீவா ஸ்ரேயான் ஆத்மயா ஜீவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு. உலகத்துல ஆத்மயாஜி வசதியா தேவயாஜி வசதியான்ட்டார். தேவயாஜின் என்ன, ஆத்மயாஜின் என்ன? ஆத்மயாஜின் இந்த என்னுடைய மனசானது தூய்மை அடையிடும், எனக்கு ஆசைகள் ஒன்றும் வேண்டியதில்லை என்று கர்மாக்களை யாரு பண்ணுவானோ அவனுக்கு ஆத்மயாஜின்னு பேர். தேவதைகளுக்கு என்ன, நான் தேவதைகளை வழிபடுகிறேன், தேவதைகள் எனக்கு நன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறான் பத்தில. அவ இவன் தேவதைகளை கொடுக்கறான், தேவதைகள் இவளுக்கு மழை ரூபமா எல்லாத்தையும் கொடுக்கறான் அப்படின்னு நினைச்சுண்டு கர்மாக்களை பண்ற பத்தில அவளுக்கு என்ன பேரு, தேவயாஜின்னு பேர். பரஸ்பரம் பாவயந்த துஷ்யந்தி ஜரமந்திச்சா அப்படின்னு இவர்கள் தேவதைகளை பூஜிக்க தேவதைகள் என்ன தயிர் தத்தான பிறகு அவளால் கொடுக்கப்பட்டதான ஆவிர்வாகங்களை எல்லாம் அவ சாப்பிட்டு அவ இவளுக்கு வேண்டியது அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கா. அப்படி நாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான ஆவிர்வாகத்தை தேவதைகளுக்கு கொடுக்க, தேவதைகள் தேவதைகள்கிட்ட இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யங்களை நமக்கு கொடுக்க, நம்ம ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கோம் என்று யார் நினைக்கிறாளோ அவளுக்கு தேவயாஜின்னு பேர். இந்த கர்மாக்களை நான் பண்ணிக்கொண்டே இருப்பேன், இதனால என்னுடைய சித்தமானது ஆத்மாவானது சுத்தமா ஆகடம் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு ஆத்மயாஜின்னு பேர். இவா ரெண்டு பேருக்குள்ள ஹூ இஸ் பெட்டர் அப்படிங்கிறார். என்னது, தேவயாஜீவா ஸ்ரேயான் ஆத்மயாஜீவா இது உபக்ரம்யா. அதுக்கு பிறகு ஆத்மயாஜீது கரோதி, ஆத்மயாஜி கர்மாக்களை பண்றான் எப்படி, இதம் மே அனேன அங்கம் சம்ஸ்கிருதே அனேனா இந்த கர்மாக்கள்னால நித்திய கர்மாக்கள்னால மம அங்கம் என்னுடைய ஒரு மனசானது சம்ஸ்கிருதே சுத்தமாகிறது என்று யார் கர்மாக்களை பண்றானோ அவனுக்கு ஆத்மயாஜின்னு பேர். இது சம்ஸ்காரார்த்தமேவ கர்மாணி, ஆகையால் இந்த கர்மாக்கள்ல சம்ஸ்காரார்த்தமாகத்தான் இருக்கு அப்படின்னு சுக்ல யஜுர்வேதத்துல சொல்லியிருக்கு. வேதத்துல மட்டும் சொன்னதில்ல சுவாமி, உங்க தர்மசாஸ்திரமும் சொல்றது பாருங்க. மகாயஜ்ஞைஷ்ட பிராமியம் கிரியதே தனு யஜ்ஞோதானம் தபஸ் செய்வ பாவனானி மனிஷிணாம். மகாயஜ்ஞைஷ்ட யஜ்ஞங்கள் என்ன, அதோட அஸ்வமேதம் மாதிரிதான மகாயஜ்ஞங்கள் என்ன, இவைகள்னால பிராமியம் கிரியதே தனு. இந்த பிராமணுடைய ஒரு சரீரமானது உண்டா இருக்கு, ஆகையால் இந்த சரீரம் எதற்காக உண்டா இருக்க, யஜ்ஞங்கள் மகாயஜ்ஞங்கள் இவைகளுக்காகத்தான் உண்டா இருக்கு. ஆகையால் யஜ்ஞோதானம் தபஸ் செய்வ, யஜ்ஞங்கள் என்ன, தானம் என்ன, தபஸ் ஏதோ ஜபம், இவைகள்லாம் மனசு அடக்கிறது புலன் அடக்கிறது ஜபம் பண்றது இவைகளுக்காகத்தான் பிராமணுடைய சரீரம் உண்டா இருக்கு அப்படின்னு காசு சம்பாதிச்சுட்டு சௌக்கியமா 1000 ரூபாய் சாப்பிட்டு கடையில என்னடா ஆச்சுன்னு, இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உகங்களை அனுபவிச்சு வயரணத்தான் பெருத்ததுன்னு விவகாரம் முழுக்க அப்படி இருக்கிறதுக்காக இல்ல. பிராமணஸ்ய சரீரோயம் நான் இகபோகாய கல்பத்தே, இந்தூர்ல இருக்கக்கூடியதான போகங்களை அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரம் கொடுக்கப்படவில்லை. அப்ரயாசாய மகதே, கடைசி மூச்சு வரைக்கும் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஏதோ வேதாத்தியனம் பண்ணணும், கர்மாக்களை பண்ணி கொண்டு இருக்கணும். பிரேத்யானந்த சுகாயசா, மரணானந்தர அனந்தமான சுகம் வரத்துக்காக இந்த பிராமண சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர சாப்பிட்டு சாப்பிட்டு தூக்குறதும் டிவி பாக்குறதுக்கும் இல்லைன்னு, அது நடுவுல பார்க்க வேண்டாம்னு சொல்லல. கிரிக்கெட் மேட்ச் என்னன்னா பார்க்க வேண்டாம் சொன்னேன். ஆனா அதற்காக வந்து அதுவே தொழிலா வச்சுக்க வேண்டாம்னு. ஆகியால் மகா யஜ்ஞைச்ச பிராமியம் கிரயதே தனோ யஜ்ஞோதானம் தபஸ் செய்வ பாவனானி மனீஷிணா இத்தியாதி ஸ்மிருதேஷ்ட. அதோட இல்ல பிராணாதி ஜானம் கேவலம் கர்ம சமுச்சிதம் வா, பிராணாதி உபாசனங்கள் தனியாக பண்ணினாலோ இல்ல கர்மாக்களோட சேர்த்து பண்ணினாலோ, சகாமஸ்ய ஆசை உள்ளவன் இதை பண்ணினானே, ஆனால் பிராணாத்ம பிராப்தியர்த்தமேவ பவதி. அந்தந்த தேவதா பிராப்தம் எதை உபாசனம் பண்றானோ தன் தேவதா சாயுஜ்யம் அவளுக்கு கிடைக்கிறது. ஆனால் நிஷ்காமஸ்யத்தோ ஆசை இல்லாமல் யார் கர்மாக்களையோ உபாசனங்களையோ பண்ணுவானேயானால் ஆத்ம ஜான பிரதிபந்த நிர்மார்க்கே பவதி. ஆத்ம ஜானத்தை அறிவதற்கு என்னென்ன பிரதிபந்தங்கள் இருக்கோ, இடையூறுகள் இருக்கோ, அந்த இடையூறுகள்லாம் தொடச்சு எடுக்கிறதுக்காக உபயோகப்படுறது. ஆயால் நான் ஏன் சார் கர்மாவை பண்ணணும், எனக்கு சொர்க்கலோகத்துக்கு ஆசை இல்லையே, எனக்கு என்ன வேண்டி இருக்கு வாழ்க்கையில, ஒண்ணு வேண்டியதுல நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு பண்ணாதீங்க. யார் ஆசை இல்லாமல் பண்ணுகிறானோ வாழ்க்கையில அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சாச்சு, குழந்தைகள்லாம் செட்டில் ஆயாச்சு, நான் எல்லாம் என்ன பண்ணுவேன், ஜம்மன் ஆத்துல உட்காந்து சாப்பிட்டு டிவி சாப்பிட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கேனே, உத்தியோகம் போகல ரிட்டையர் ஆகல சௌக்கியமா, இந்த ஒன்பே வேண்டாங்க, எனக்கு எல்லாம் பண்ணியாச்சு, எனக்கு ஒண்ணும் வேண்டியது இல்லைன்னு ஒரு நாளும் நினைக்கப்படாது. ஏமா வேணும், ஈஸ்வரானுக்குறம் அவசியம் உங்களை வேணும், அதுக்காக என்ன பண்ணணும், வேதாந்தத்தை வாசிக்கிறதுக்கு என்னென்ன பிரதிபந்தங்களான பாபம் மனசுல இருக்கோ அந்த பாபம் போவதற்காக நீங்க என்ன பண்ணணும், நிஷ்காமமாக கர்மாக்களை பண்ணணும். நிஷ்காமஸ்யது ஆத்ம ஜான பிரதிபந்த நிர்மார்க்கே, ஆத்ம ஜானத்துக்கு இடையூறா இருக்கக்கூடியதான பாபங்களை நிர்மார்க்கே தொடர்ச்சி எடுக்கிறதுக்காக வேண்டும். ஆதர்ச நிர்மார்ஜனவது, ஆதர்சம்னா கண்ணாடி, கண்ணாடியை தொடக்கிற மாதிரின்னு. உற்பத்த ஆத்ம விஜயானோ பிரம்மஜானம் உண்டாயிடுதுன்னு வச்சுங்களேன், அனாரம்ப இதுக்கு மேல வேண்டியது இல்லை கர்மாக்களை. ஞானம் வந்த பிறகு உங்களை கர்மா பண்ணும் நான் சொல்லல, என்ன பிரம்மஜானம் வந்துருது, பிரம்மஜானம் எப்படி சார் வரும், கீழே சொல்லிவிட்டேன் எங்க, ததே தத் வித்யதோ வியத்யுததா இது இன்யமே மிடதா கச்சதேவத உபஸ்மரத்யபேஷ்டம் சங்கல்பா அப்படின்னு அந்த விதமா பிரம்மஜானம் உங்களுக்கு வந்துருதுன்னு வச்சுங்களேன், இது மேல கர்மா பண்ணேன்னு நான் சொல்ல மாட்டேன். உத்பன்ன ஆத்ம வித்யஸ்ய அனாரம்ப நிரர்த்தகத்வா, அது மேல பிரயோஜனம் இல்ல, அதான் சொல்றது கர்மணா பத்யதே ஜந்து, ஒரு மனிதனானவன் கர்மாவனால பந்திக்கப்படுகிறான், வித்யாச்ச விமுச்சதே ஞானத்தினால் அவனுக்கு முக்தியானது கிடைக்கிறது, தஸ்மாத் கர்மன குர்வந்தி ஆகையால் தான் கர்மாக்களை பண்ணுவதில்லை. யதயா பாரதர்சினா அக்கறையை கண்டவர்கள் யதிக்கள், வெறும் யதிக்கள் இல்ல, இல்ல சன்னியாசம் வாங்கினதுனால மட்டுமல்ல, பாரதர்சினா யதயா அக்கறையை கண்டவர்கள் யதிக்கள், நாமெல்லாம் அக்கறையிலே அக்கறையே இல்லாம இருக்கோம், அக்கறையை கண்டவ யதிகள் அவா பண்றது இல்ல. ஆகையால் அது வரைக்கும் என்ன பண்ணணும், கர்மாக்களை பண்ணி கொண்டு தான் இருக்கணும். ஆகையால் தான் கர்மாக்களை பத்தி கீழே விஸ்தாரமாக சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அம்சத்தை இன்னும் விஸ்தாரமாக சொல்லும். என்ன சூத்திர பாஷ்யத்துல நாலாவது அத்தியாயத்துல முதல் ரெண்டு அதிகரணங்கள் முழுக்க பாதங்கள் முழுக்க இதுதான் விஸ்தாரமாக சொல்லும். ஆகையால் உபனிஷத்துல அந்த சூத்திர பாஷ்யத்துல சூத்திரக்காரர் என்ன விதமாக சூத்திரம் கொள்ளுன்றதுக்கு காரணங்கள் என்னமா இருக்கு, அதனுடைய பீஜங்கள் என்னமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கிறதுக்காகத்தான் இத்தனையும் விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். சூத்திரங்கள் அவர் பாட்டுக்கு ஏதோ எழுதினார் சார் இருக்கப்படாது, அவரும் இது மாதிரி உபனிஷத்துகள்லாம் நன்னா வாசிச்சு மனசுல ஆக்கி கொண்டு அதுல இருக்கக்கூடியதான அம்சங்கள் நன்றாக நமக்கு புரியணும்னு எடுத்து சொல்லியிருக்கார். சூத்திர பாஷ்யத்துல சூத்திரத்துக்கு நான் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன், இங்க இந்த வாக்கிய பாஷ்யத்துல சூத்திரங்கள் ஏன் இப்படி அமைஞ்சது, சூத்திரக்காரர் ஏன் இதைகளை சூத்திரங்களை இப்படி எழுதினார் அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு உபநிடத்துக்கு ஸ்தாலி புலாக நியாயம், இது மாதிரி வாக்கிய பாஷையும் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படி உபநிடத்துகளுக்கு வாசிச்சோமே ஆனால் நமக்கு அப்ப அந்த சூத்திரங்களுடைய சுவாரஸ்யம் நன்றாக நமக்கு புரியும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் சூத்திரம் ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு காட்டக்கூடியதான பாஷ்யம் அமைஞ்சிருக்கு. இதுல ஒரு பாகம் வரைக்கும் பார்த்திருக்கோம், மேல செவ்வாய்க்கிழமை கிளாஸ் நியாயமா திங்கக்கிழமை தான் இருக்கணும். இப்ப கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம் ஆச்சாரியால் பாஷ்யங்கள் ரெண்ட பண்ணினார், ஒன்னு பத பாஷ்யம் இன்னொன்னு வாக்கிய பாஷ்யம். இதுல வாக்கிய பாஷ்யத்துல முதல் மந்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ற காலத்தில் சாமவேதத்துல கர்மாக்களை கீழே சொன்னதான கர்மாக்களை பகவதர்ப்பணமாக இது வேணும் எனக்கூடியதான ஆசை இல்லாமல் பகவானுக்கு அர்ப்பணம்னு பண்ணி கொண்டே இருப்பாளோ அவளுடைய சித்தமானது மனசானது தூய்மை அடைஞ்சு உபாசனங்கள்னால அவளுடைய மனசுல ஏகாகிரம் ஒன் பாயிண்டட்னஸ் அது வந்து. அதற்கு பிறகு அந்த சிரவணவனநாதிகளானது அவளால் கேட்கும்படி பண்ணி அந்த உபனிஷஜன்ய ஞானம் அவளுக்கு ஏற்படுறது, அதனால முக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார். இதை சொன்னதுமே மறுபடியும் சந்தேகம் வந்திருக்கு. இந்த கர்மாவையே ஆரம்பிக்கணும், கர்மா ஒரு நாள் போனாதான் ஞானம் வருதுங்கிறேன். கர்மாவை ஆரம்பிப்பானே, வெகு நாள் கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி அதுக்கப்புறம் சித்தசுத்தி வரணும். சித்தசுத்தி வந்த பிறகு வேதாந்தத்தை கேட்கணும். வேதாந்த கேட்ட பிறகு சிரவணவன்னாதி எல்லாம் பண்ணி பண்ணி தானா பரிபாக்கத்தை அடையணும். அப்பொழுது பிரம்ம ஞானம் வரும். அப்பொழுது நீங்க முதல்ல ஆரம்பிச்ச கர்மாவை மறுபடியும் அங்கே கொண்டுபிடும். வந்து கர்மா முதல்ல ஆரம்பிப்பானே, அது பின்னால நாசம் பண்ணுவானே, சேத்துல கால வைப்பானே, ஆத்துக்கு வந்து அலம்புவானே. இப்ப காலையை வைக்காம போயிட்டு இருக்கலாமே, ஒரு சிரமமும் இல்லையே. ஏன் முதல்ல கர்மாவை ஆரம்பிச்சு அதற்கு பிறகு அந்த கர்மாவனால சித்த சுத்தி வந்து அதுக்கப்புறம் வேதாந்தத்தை வாசி அதுக்கப்புறம் ஞானம் வந்து மறுபடியும் அந்த கர்மாக்கள்லாம் தோக்கடிக்கிறதுன்னு கர்மாவை உண்டு பண்ணி அப்ப கர்மாவை தோக்கடிக்கிறது எதுக்கு?